அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
அண்ட சராசரங்களையும் படைத்து சகலத்தையும் ஆண்டு வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நாங்கள் தாழ்மையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து புதிய ஒரு வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தீரையா, உமக்கு நன்றி. கடந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, வழிநடத்துதல்களுக்காக, ஆறுதலுக்காக, உம்முடைய அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் இந்த ஜப நேரத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீர். அதற்கான உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலேயும் யாராவது தேவையோடு கூட நாங்கள் யாரிடத்திலே போவோம், ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட உம்முடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக பாவ பாரத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களாக சந்தோஷத்தை இழந்து கவலையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் திரும்ப தாரும். வியாதியோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவருடைய வியாதியின் அகோரத்தை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தர் தாமே. அவர்களுக்கு இறங்கி சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டவர்கள் உண்டு, பல காலங்களாய் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு, இன்னும் எத்தனை காலம் இது என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆலயங்கள் இல்லாத இடங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் கருத்தோடு இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களை பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தரணும். வேத வசனங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க நீர் கிருபையை தாரும். நாளிலேயும் கணவனை இழந்து தனியாக வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாயிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு உதவி இல்லையே, ஆறுதல் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். இந்த வாரம் முழுவதும் அவர்களுடைய கிருபை காத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய துணைவனோடு இருந்து இன்று துணைவன் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வெளிநாடுகளிலே இருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே, இருக்கிற இடங்களிலே பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளும், வல்லமையோடு காத்துக்கொள்ளும், ஞானத்தோடு காத்துக்கொள்ளும், சகல வரங்களும் பெற்றவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை சிறப்பாய் செய்யக்கூடிய கிருபை பெற்றவர்களாய் வாழ நீரே அருள் புரியும். மனைவி இல்லாமல் தனியாக குடும்பத்தை நடத்தும் கணவன்மாரை நினைக்கிறோம், குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தாமே, அந்த குடும்பத்திற்கு தாயாய் இருந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பார்வையற்றவர்களாய் இருந்து பற்பல விதமான பணிகளை செய்கிற சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் நினைக்கிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்தலும். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சரீர சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இந்த உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அநேகர் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். மற்றவர்களுக்கு இந்த வானொலி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்திய அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்களுடைய பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற, உமக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த காலங்களில் எல்லாம் அவர்களை கண்மணி போல காத்தது போல புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய கிருபிகளையும் தந்து புதிய வல்லமையை தந்து பரிசுத்தத்திலே மேலும் மேலும் வளர நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். குடும்ப வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். உமக்குள்ளே எப்பொழுதும் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் காத்துக்கொள்ளும். இந்த வாரம் உமக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உம்முடைய வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன் என்ற உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த பகுதியிலேயும் கிறிஸ்தவ சுயாதீனத்தை குறித்தே பேசுகிறார். இன்று நாம் 1 கொரிந்தியர் 10:23 பார்க்க போகிறோம். இப்பொழுது கிறிஸ்தவ சுயாதீனத்தின் மற்றொரு பகுதியை இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு விவரிக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:1, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இப்படி இருக்க என்ற வார்த்தையானது 1 கொரிந்தியர் 9:27 10:10 இணைக்கிற ஒன்றாயிருக்கிறது. பவுலப்போஸ்தலன் கர்த்தருடைய நியாயஸ்தலத்திற்கு முன்னதாக ஆகாதவனாய் போகாதபடிக்கு போய்விடாமல் ஒரு பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் அவர் கூறுகிறார், சகோதரனே, நீங்கள் இவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். இவ்வாறு அவர் சொல்லும்பொழுது கொரிந்து சபையிலே இருந்தவர்கள் அறியாத ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லப்போகிறார். கொரிந்து திருச்சபையிலே யூதர்களும் இருந்தார்கள், கிரேக்கர்களும் இருந்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் இருந்தார்கள். இந்நாட்களிலே யூத கிறிஸ்தவர்கள் அரிதானவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் அந்நாட்களிலே யூதர் அல்லாத விசுவாசிகள் அரிதானவர்களாயிருந்தார்கள். ஏனென்றால் ஆரம்ப நாட்களிலே அநேக யூதர்களே கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பிற்குள்ளே வந்திருந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் என்று பவுல் சொல்லும்பொழுது கொரிந்து சபையில் உள்ள யூதர்களிடத்திலே அவர் பேசுகிறார். மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள் என்று சொல்லும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தப்பி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும் அந்த சம்பவத்தை குறிக்கிறது. வசனங்கள் 2-5 பாருங்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசைத்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 5 அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஒரு மனிதன் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு அவிசுவாசியாகவே இருந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு சுயாதீனம் பெற்றவர்களாய் எத்தனை வகையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மோசையின் பிரமாணம் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை. முழுவதும் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். சிலாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதனாலே இறுதியாக அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியை தழுவப் போகிறதில்லை என்று சொல்ல முடியாது. அநேக செல்வந்தருடைய குமாரர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திலே, வியாபாரத்திலே, இந்த உலகத்திலே அநேக சிலாக்கியங்களை பெற்ற அநேகர் இதை இறுதியாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் இதை கற்று அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதனாலே, அநேகருக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகள் கொடுக்கப்படுகிறபடியினாலே, கர்த்தர் எனக்கு எல்லா நித்திய ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை குறித்து கவனம் இல்லாமல் போய்விடக்கூடாது. எனவேதான் பவுல் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்திற்கு கீழே இருந்தார்கள். அதாவது கர்த்தருடைய தெளிவான வழிநடத்துதலை அனுதினமும் பெற்றுக் கொண்டார்கள். மட்டுமல்ல, மிக பாதுகாவலாக சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். மேலும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்றும் வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை மீண்டுமாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது என்று ஏற்கனவே கூறினேன். ஒரு சிறந்த கிரேக்க அகராதியிலே பாப்டிசோ என்ற வார்த்தைக்கு 20 வித்தியாசமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த பாப்டிசோ என்ற வார்த்தையை எழுதியவர் எந்த அர்த்தத்தை மனதிலே வைத்து அதை எழுதினார் என்பதை கண்டுகொள்வது மிக கடினமானது. இந்த இடத்திலே ஞானஸ்நானம் என்பது அடையாளப்படுத்தப்பட்டார்கள் என்பதை குறிக்கிறது. தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுப்பதும் அதே கருத்தை தான் கொடுக்கிறது. நம்மை இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்துவதைத்தான் அது குறிக்கிறது. ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஞானஸ்நானம் பெறும்பொழுது என்னையும் உங்களையும் கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தி காட்டுகிறார். கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்குள்ளே நம்மை ஒரு அங்கத்தினராக்குகிறார். 1 கொரிந்தியர் 12:13 பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இதை குறித்து 12 அதிகாரத்திலேயும் விவரமாக அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே எல்லாரும் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி அவர்கள் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள்? மோசை ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடத்தி செங்கடலிலே எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவருமே நனையவில்லை, அதாவது அவர்கள் மேலே தண்ணீர் படவில்லை. யாத்திராமத்திலே நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது உலர்ந்த தரையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள் என்றுதான் வாசிக்கிறோம். தேவன் செங்கடலின் தரையை அவர்களுக்காக காயப்பண்ணின பொழுது அவர்கள் கடல் நீரினாலே ஈரமாகவில்லை. உண்மையாகவே நனைந்தவர்கள், தண்ணீரிலே மூழ்கியவர்கள் எகிப்தியர்கள்தான். எனவே இங்கே பவுலப்போஸ்தலன் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லும் பொழுது தண்ணீரினாலே கொடுக்கப்படும் ஸ்நானத்தை இங்கே கூறவில்லை. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தையும் அவர் கூறவில்லை. அவர்கள் எல்லாரும் மோசையோடு கூட ஒன்றாக ஒரு கூட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள், அவ்வளவுதான். எபிரேயர் 11 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசையோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் என்று பார்க்கிறோம். யாருடைய விசுவாசத்தினாலே? அவர்களுடைய விசுவாசத்தினாலே அல்ல, மோசேயினுடைய விசுவாசத்தினாலேதான் அவர்கள் கடந்து சென்றார்கள். யாத்ராம புத்தகத்திலே நீங்கள் அந்த சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்துக்குத்தான் திரும்பி செல்ல வேண்டும் என்றார்கள். வனாந்தரத்திற்கு அழைத்து வந்த மோசேயை குறை கூறினார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே மோசேக்குத்தான் விசுவாசம் இருந்தது. மோசேயே அவர்களை உலர்ந்த தரை வழியாக வழி நடத்தினான். அவர்கள் மறுகரைக்கு சென்றபொழுது மோசேயின் பாடலைத்தான் பாடினார்கள். யாத்ராமம் 15 அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். இது எத்தனை அருமையான ஒரு பாடல் இல்லையா? இஸ்ரவேலர் எல்லாரும் மோசேயோடு கூட ஒரு கூட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இது எல்லாமே நம்முடைய ரட்சிப்பிற்கு ஒரு ஓமையாய் இருக்கிறது. கிறிஸ்து மரணத்தின் தண்ணீரை கடந்தார். நாம் அவருடைய மரணத்தினாலே வாங்கப்பட்டோம். அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள இரட்சகரோடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இவ்வாறாகத்தான் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறது. தண்ணீரினாலே எடுக்கும் ஞானஸ்நானம் இதை விளக்கி சொல்கிறது. இது மிக முக்கியமானது. ஆனால் வெறும் தண்ணீரினாலே பெறும் ஞானஸ்நானம் ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளமே. உண்மையான ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியானவராலே நடைபெறுகிறது. தண்ணீரின் ஞானஸ்நானம் வேறு, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் வேறு அல்ல. உண்மையான விசுவாசத்தோடு கூட தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கிறார். இது எல்லாம் எதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? பவுல் அதற்கான விளக்கத்தையும் சொல்கிறார். கவனியங்கள், 1 கொரிந்தியர் 10:6, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. முதல் 5 வசனங்களிலேயும் இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தினர் அனுபவித்த சுயாதீனத்தை குறித்து சொல்கிறது. 10 வசனத்திலே அவர்கள் இந்த சுயாதீனத்தை உதாசீனப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். அது எப்படி நமக்கு ஒரு பாடமாயிருக்கிறது என்பதையும் இங்கே விவரிக்கிறார். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு அவர்கள் செய்த காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. இது எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாம் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். இஸ்ரவேலருக்கு ஒரு உன்னதமான சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தீமையான காரியங்களை இச்சித்தார்கள். நாம் பின்னாலே திரும்பி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். கவனிங்கள் வாசிக்கிறேன், 8:11-4:6. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பது யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். வெள்ளரிக்காய்களிலும் கீரைகளிலும் வெங்காயங்களிலும் வெள்ளைப்பூடுகளிலும் என்ன தவறு இருக்கிறது? அந்த உணவுப் பொருட்களிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் எதுவோ அதற்கு மாறான காரியத்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள், இச்சித்தார்கள். இதுதான் அவர்கள் பின்வாங்கி போவதற்கு காரணமாயிருந்த ஆரம்ப காரியம். நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா, எத்தனை முறை ஆசைகள்தான் பாவத்திற்கு நேராய் வழிநடத்தியிருக்கின்றன? இது ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பமானது. பாருங்கள், ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு காரியத்தை குறித்த ஆசை. ஆசைக்கு பலர் பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே குறிப்பாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதையெல்லாம் அவர்கள் உண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதைவிட மேலான ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவர்களை அழைக்கிறார். ஆனால் அவர்களுடைய ஆசைகளோ தேவனுடைய சித்தத்தை விட வகை வகையான உணவுப் பொருட்கள் மேலே திரும்பிவிட்டது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு வித்தியாசமான ஒரு இடத்திலே ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது, வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக வழிநடத்தி செல்லும் பொழுது, சாதாரணமாக பாவம் இல்லாத காரியங்களின் மேலும் நமக்கு இருக்கிற ஆசை ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நாம் விலகுவதற்கு நம்மை வழிநடத்த வாய்ப்பு இருக்கிறது. சற்றே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு மேலான திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநித்தியமான பொருட்கள் மேலே நான் எதின் மேலாவது இச்சையோடு இருக்கிறேனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், 1 Corinthians 10:7. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். விக்கிரகம் என்பது எந்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம். எதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எந்த காரியத்திற்கு நாம் கொடுக்கிறோமோ அது நம்முடைய விக்கிரகம். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையாய் கூட இருக்கலாம், அல்லது உங்கள் ஊழியமாக கூட இருக்கலாம். 1 Corinthians 10:8-10 பார்ப்போம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களிலே சிலவற்றை அவர் வரிசைப்படுத்துகிறார். இந்த ஜனங்கள் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துக் கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருந்தார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிற காரியங்கள் மேலே வாஞ்சை இருக்கிறவர்களை குறித்த ஒரு உதாரணம் இது. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல காரியத்தை வைத்திருக்கிறார். அன்று அது எவ்வளவு உண்மையாயிருந்ததோ இன்றும் அதுதான் உண்மை. ஆனால் அவர்களோ தொடர்ந்து தேவன் அவருடைய வாழ்க்கையிலே சித்தம் கொள்ளாத ஒன்றின் மேலே இச்சித்துக் கொண்டிருந்தார்கள். 1 Corinthians 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆசைகள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அடங்கியதாக இருக்க வேண்டும். 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். நீங்கள் யார் என்பது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் விழுந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் முதிர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், உண்மையான ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம், என்றாலும் நீங்கள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறோமா என்பதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லது நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்தும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார். இந்த அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் சோதிக்கப்படுகிறது போல வேறு யாருக்கு சோதனை வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு வரும் சோதனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களைப் போலவே மற்றவர்களும் இதே சோதனையினாலே சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுவார். தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறதில்லை. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் பொழுது தப்பிக்கொள்வதற்கான வழியை உண்டு பண்ணுகிறார். சில வேளைகளிலே அது பெரும் பாதையாயிருக்கிறது. மட்டுமல்ல, அதிலே விரைந்து ஓடுவதற்கான நல்ல பாதரட்சிகளையும் அவர் கொடுக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், சோதனையை விட்டு நீங்கள் விலகி ஓடுவதை பிசாசு பார்க்கட்டும். பல நேரங்களிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் விழுந்து போவதற்கு காரணம் சாப்பாட்டு அறையிலே நிற்கும் சிறுவனை போல இருக்கிறோம். ஒரு தாய் சாப்பாட்டு அறையிலே பலகாரம் வைத்திருந்த டப்பா திறக்கும் சத்தத்தை கேட்டார்கள். ஏனென்றால் சிறுவன் தாய்க்கு தெரியாமல் அதை எடுக்கிறேன் என்று எடுத்தான். அப்பொழுது தாய், சுரேஷ் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார்கள். அம்மா, நான் சாப்பாட்டு அறையிலே இருக்கிறேன் என்றான். அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். நான் சோதனையோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அது சோதனையோடு போராட வேண்டிய இடம் அல்ல. அங்கு இருந்து அவன் ஓட வேண்டும். பலகாரத்தை எடுக்கக்கூடாது என்று தாய் கூறியிருக்கும் பொழுது அதை குறித்து வரும் சோதனையை அவன் ஜெயிப்பதற்கு சமையல் அறை இடமல்ல, சாப்பாட்டு அறை இடமல்ல. அந்த இடத்தை விட்டு அவன் விலகி ஓடினாலே அவன் தப்பிக்கொள்ள முடியும். சில சோதனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். சில சோதனைகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். சில இடங்களுக்கு நாம் செல்லாமல் இருக்கும் பொழுதே சில சோதனைகளை மேற்கொள்ள முடியும். சிலரோடு உள்ள உறவுகளை தவிர்த்தாலே சில சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் நாம் தப்பி ஓடுவதற்கான ஒரு வழியை நிச்சயம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சோதனை குறித்த போராட்டத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு சிறிய புத்தகம் சோதனை என்ற பெயரிலே வைத்திருக்கிறோம். தேவைப்படும் என்றால் அதை நீங்கள் எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:14-15 வசனங்களை பாருங்கள். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். விக்கிரக ஆராதனை கொரிந்துவிலே இருந்த ஒரு சோதனை. விக்கிரக ஆராதனை உங்களுக்கு ஒருவேளை ஒரு சோதனையா இராது. ஆனால் பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு உலகத்திலே பலருடைய வாழ்க்கையிலே பொருள் ஆசையிலே விழுந்து போகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருடைய மேஜையிலே அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக கூறுகிறார். வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 10:16-19 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? மிகச் சரியான முறையிலே அவர் விளக்கம் கொடுக்கிறார். விக்கிரகம் என்பது ஒன்றுமில்லை. அதற்கு நீங்கள் ஒரு மாம்சத்தை படைப்பீர்கள் என்றால் அதிலேயும் ஒன்றுமில்லை. அப்படி அதற்கு முன்னாலே வைக்கப்பட்ட ஒரு மாம்சம் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்படுகிறதும் இல்லை. 1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. பவுலப்போஸ்தலன் ஒரு கிறிஸ்தவனின் சுயாதீனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விக்கிரகமானது ஒன்றுமில்லாததாயிருந்தாலும் அதற்கு பின்னாலே பிசாசானவன் இருக்கிறான். அதை பவுல் உணர்ந்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 10:21 பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்கக்கூடாதே. சிலருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட மாம்சத்தை உட்கொள்வது விக்கிரக ஆராதனைக்கு சமமானதாயிருக்கிறது. ஒரு விசுவாசி தன்னுடைய இருதயத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:22 நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? இப்பொழுது மீண்டுமாக கிறிஸ்தவனுடைய சுயாதீனத்தை குறித்து பவுல் பேச ஆரம்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த கேள்விக்குரியான காரியங்களை செய்ய பவுலப்போஸ்தலன் சுயாதீனம் பெற்றவராய் இருக்கிறார். அதாவது இது சரி இது தவறு என்று வேதம் சொல்லாத காரியங்களை குறித்து செய்ய சுயாதீனம் உண்டு. இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நான் விளையாட செல்ல வேண்டும் என்றால் விளையாட செல்லலாம். பவுலப்போஸ்தலனுடைய காலத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் நிகழ்ச்சிகளிலே அவர் சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் பல உதாரணங்களை சொல்லும்பொழுது விளையாட்டை குறித்து பந்தயத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு சுயாதீனம் உண்டு, உரிமை உண்டு என்கிறார். ஆனால் மற்றொரு விசுவாசிக்கு இடரல் உண்டாக்கும் ஒரு காரியத்தை நான் செய்யப்போகிறதில்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் மற்றவருடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பக்தியை விருத்தி செய்யாத காரியங்களிலே நாம் நேரத்தையும் பணத்தையும் செலவழிப்பது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கும் என்றால், அது பாவம் இல்லாத ஒரு காரியமாயிருந்தாலும் சரி, அதை தவிர்ப்பதே சிறந்தது. ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, விளையாட்டுகளிலே எனக்கு ஈடுபாடு இருந்தாலும் பணத்திற்காக விளையாடுகிறவர்களை நான் போய் உட்கார்ந்து பார்ப்பது இல்லை. எனது உற்சாகத்திற்காக நான் பல முறை விளையாண்டு இருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் வேதாம கல்லூரிகளிலே படிக்கும்பொழுது ஊழியத்திற்கு பயனுள்ள காரியங்களிலே ஈடுபடுவது சிறந்தது என்று கற்றுக்கொண்டேன். நான் பார்க்கும் காரியங்கள், செல்லும் இடங்கள், அனுபவிக்கும் காரியங்கள் எல்லாமே சிறந்த ஊழியத்திற்கு என்னை தகுதிப்படுத்துகிறதாக இருந்தால் செய்வேன் என்று கூறுகிறார். ஏனென்றால் ஒரு ஊழியர் பிரசங்க பீடத்திலே நிற்கும்பொழுது முழு வாழ்க்கையையும் தன்னோடு எடுத்துச் செல்கிறார். முழு வாழ்க்கையையும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் அவர் செலவு செய்கிறார். மேலும் அவர் சொல்லும்பொழுது, நான் பிரசங்க பீடத்திலே நிற்கும்பொழுது முழு வாழ்க்கையையும் என்னோடு எடுத்துச் செல்கிறேன், முழு வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் நான் செலவு செய்ய விரும்புகிறேன் என்றார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கிற ஏதாவது காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா என்று சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட எந்த காரியத்தையாவது கர்த்தர் இப்பொழுது நமக்கு உணர்த்துவார் என்றால், மற்றவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக, மற்றவர்கள் கர்த்தரை இன்னமும் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக தீர்மானம் செய்வோமா? எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாம் மகிமைப்பட நாம் செய்ய வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் நடைபெற்ற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்க்க உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சிலாக்கியங்களை நாங்கள் சரியானபடி பயன்படுத்த நீரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதனாலே மன விருப்பம் போல வாழ்ந்து ஆவியானவரை துக்கப்படுத்தி சக விசுவாசிகளை வேதனைப்படுத்தி எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செல்வத்தையும் வீணாக்கி விடாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ளும். சோதனையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாழ எங்களை திறந்து கொடுக்க நீரே கிருபை செய்யும். நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு விருப்பமானதை செய்யவும், மற்றவர்கள் பக்தி விருத்தியிலே வளர்வதற்கான காரியங்களை மட்டும் செய்யவுமே எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். எண்ணாகமம் 6:24-25. எண்ணாகமம் 6:24-25.